உள்ளமனும் கூடத்தில் ஊக்கமிடும் தரை நிறுவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்புக்கு இடைப்படுத்தி தருகன் பாத கள்ளவனை பசுபோத கவளமிடங்களை துந்து கருணையினும் வெள்ளமதம் கூடி சித்தி வழக்கை நினைந்த ஒருவினைகள் நிர்மாம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உயர்த்திக் கொண்ட தொகை முன் படித்த திருவாளன் வாசமலர் பெண்கடல் வணக்கவர்கள் சிறப்பை வழங்குவார். ஊழியர்கள் வெப்பொழித்த போழியர்கள் கடல் போற்றி வாழ்விசை கல்விதப்பில் அணைந்த பிராணடி போற்றி வாழி திருநாவலூர் வன்கொண்டர் கடல் போற்றி ஊழிவழி திருவாதபுரம் திருத்தாழ்வு
எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே
கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார் திருவடியிற்கு அடியாருடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரியபுராண தொடர்ச்சொழிவு மகான்ஸ்ரீ முருகசூர் சுவாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாசல் அரண்மனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடிகளுக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் முதற்கன் தெரிவித்துக் கொண்டு பெரியபுராணத்திலே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. அந்த வகையிலே சுந்தர பெருமான் திரு கச்சூர் ஆலக்கோயில் என்ற தலத்திலே பெருமானுடைய கருணையை வியந்த தன்மையை நாம் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய அடியொற்றி போன வகுப்பிலே சிந்தித்தோம். இந்த திருக்கச்சூர் ஆலக்கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் உச்சி கால நிலையிலே உச்சி வேளையிலே தன்னுடைய அடியார்களோடு அந்த பசியோடு வெளியிலே வந்தபொழுது பெருமான் முனிவாசக பெருமான் அருளி செய்ததை போல தாயே ஆகி என்னை வளர்த்தனை போற்றி என்பதாக சொல்வார் மணிவாசக பெருமான். அப்படி ஆன்மாவினுடைய அத்துணை துன்பங்களையும் பெருமானை எண்ணிய பொழுது உடனாக வந்து தாயை விட சிறந்த கருணையாக எண்ணி போற்றுகின்ற அந்த கருணை வழிபாடு திருக்கச்சூர் ஆலக்கோயிலே அவர் அடியார்கள் அனைவரும் பசியிலே வாடியிருக்கின்ற பொழுது பெருமான் அங்கு வந்து அந்த திருக்கோயிலே எல்லா அந்த ஒவ்வொரு வீடாக சென்று இறந்து சுந்தர பெருமானுக்கும் அவரோடு வந்த அடியார் பெருமக்களுக்கும் அமுது செய்வித்த அந்த தன்மையை சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக இங்கே எடுத்துச் சொன்ன அந்த முறையினை நாம் போன வகுப்பிலே சிந்தித்தோம். அந்த அதைத் தொடர்ந்து கச்சூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கோயில் அருமையான இரண்டு சிறப்புகளை உடையது. ஒன்று, கச்சூர் என்பதாக சொல்லக்கூடிய அந்த தலத்தினுடைய பெயர் காரணம் என்ன என்பதாக பார்க்கின்ற பொழுது கச்சபம் என்பதாக சொன்னால் ஆமை என்று பொருள். இந்த ஆமையாக இருந்து திருமால் அமுதத்திற்காக அங்கே தவம் செய்த காரணத்தினாலே அந்த ஊருக்கு கச்சூர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது. அதுதான் கச்சூர் என்பதாக ஒரு தலத்தினுடைய பெயர் என்பதாக சொன்னால் அது எதன் காரணத்திலே எதன் அடிப்படையிலே அந்த பெயர் ஏற்பட்டது என்பதை நாம் முதலிலே அந்த தலத்திற்கு உடைய திருப்பதிகத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்னதாக அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கச்சூர் என்பதாக சொல்லிய ஒன்று. இரண்டாவது, ஆலக்கோயில் என்பதாக இரண்டாவது திருப்பெயர் கச்சூர் ஆலக்கோயில். கச்சூர் ஆலக்கோயில் என்பதாக சொல்லுகின்ற போது இந்த ஆலக்கோயில் என்பது ஆள் என்பது அந்த திருக்கோயிலுடைய தல விருஷம். முக்கியமான இந்த செய்திகளை நாம் உள்ளுக்குள்ளே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய கடமை. ஆலம் ஆள் என்பதாக சொல்லக்கூடிய அந்த தலம், அதனாலே அதற்கு ஆலக்கோயில் என்பதாக கச்சூர் ஆலக்கோயில். ஏன் என்பதாக சொன்னால் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒவ்வொரு அந்த பதிய பாடல்களிலேயும் இந்த கச்சூர் ஆலக்கோயிலை பற்றி அவர் விவரிக்கின்ற தன்மையை பார்க்கின்ற பொழுது பெருமானுடைய கருணையை வியக்கின்ற பொழுது அந்த திருக்கோயிலினுடைய சிறப்பை மிக அற்புதமாக ஒரு திருப்பாடலிலே சொல்லுவார். ஆக இந்த திருக்கோயிலினுடைய சிறப்பினை நாம் அந்த பாடலிலே பார்ப்பதற்கு முன்னதாக சில கருத்துக்களை நாம் உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இன்னொரு சிறப்பு என்ன என்பதாக சொன்னால் அந்த திருக்கோயிலுக்கு இரண்டு உண்டு. ஒன்று, இறந்திட்ட சன்னதி என்பது. என்பதாக சொல்லுவார். இன்னொன்று விருந்திட்ட சன்னதி. இறந்திட்ட சன்னதி என்பதாக சொல்லி அவர் ஒவ்வொரு மனைதோறும் இறந்து அந்த வீதிக்கே அந்த இறந்திட்ட திருவீதியாக அந்த வீதியை போற்றக்கூடிய ஒரு சிறப்பு உண்டு இன்றும். ஆக அந்த திருவீதியிலே இறந்திட்ட அந்த நிலையை திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற வழியிலேயே அந்த இறந்திட்ட நாதர் சன்னதி உண்டு. மேலே இருக்கக்கூடிய பெருமான் விருந்திட்ட நாதராக இருப்பார். இவர் இறந்திட்ட நாதர், அவர் விருந்திட்ட நாதர். இந்த இரண்டு சிறப்பு இந்த திருக்கோயிலுக்குரிய மிக முக்கியமான சிறப்பு. ஆக இறந்திட்ட நிலையும் மேலே சென்று இருக்கக்கூடிய அந்த பெருமான் விருந்திட்ட பெருமானாக அமைந்திருக்கின்ற ஒரு தன்மையும், மலை மேல் மருந்து என்பதாக சொல்லி அந்த பெருமானுடைய அந்த திருநாமம் மிக சிறப்பாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகின்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் அடிப்படையாக வைத்து இந்த திருப்பதியத்திற்கு உள்ளே செல்லுகின்ற பொழுது, நாம் போன முறை குறிப்பிட்டபடி அந்த முக்கியமான திருப்பாடல் எத்தனாவது திருப்பாடல் மேலை விதியே, அந்த திருப்பாடலோடு நாம் நிறைவு செய்தோம். எனவே அந்த திருப்பாடலோடு இந்த வகுப்பினை நாம் தொடர வேண்டும். ஆக இந்த திருப்பாடலை மீண்டும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை படித்து செல்லலாம்.
Oh,
இறைவனை மேலை விதியே. இரண்டு பாடங்கள் உண்டு, விதியின் பயனே என்பதாக சொல்லி ஒரு பாடம் உண்டு, வினையின் பயன் என்பதாக சொல்லி பாடம் உண்டு. இது இங்க வினையின் பயனே இருக்கும், சில புத்தகங்கள்ல வந்து விதியின் பயனே பாடபேதம். ஆக மேலை விதியே வினையின் பயனே, விரவார் புறமூன்று எரி செய்தாய், காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டாம், மாலை மதியே மலைமேல் மருந்தே மறவேன் அடியேன் வயல் சூழ்ந்து ஆலைக்கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே என்பதாக சொல்லி அற்புதமாக சொல்லுகின்ற இந்த திருப்பாடலிலே இறைவனை மேலை விதி என்பதாக சொல்லுகின்ற ஒரு சிறப்பான ஒரு வாக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாக்கு. மேலை விதி என்பதாக சொல்லுகின்ற இந்த தன்மை எதை குறிப்பது? மேலை விதி இறைவன் என்று சொல்லக்கூடியவனை மாலை மதி மலைமேல் மருந்து எல்லாம் புரிஞ்சது, ஆனால் மேலை விதி என்பதாக சொல்லுவார், விதியின் பயன் என்பதாக சொல்லுவார், வினையின் பயன் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக மேலை விதியாகவும் விதியின் பயனாகவும் இருக்கின்ற இந்த இரண்டு தன்மையும் கச்சூர் ஆலக்கோயிலே அவர் காட்டுகின்ற சிறப்பான ஒரு அந்த ஒரு தன்மை. இந்த மேலை விதி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த விதி என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு சொல் யாரை குறிப்பது என்பதாக சொன்னால், விதி என்பது பிரமனுக்குரிய ஒரு சொல், பிரமனை குறிப்பது விதி. விதி என்பதாக சொன்னால் பிரமன். இந்த விதி என்பதாக சொல்லுகின்ற இந்த பிரமன் தட்சனை குறிக்கின்ற அந்த சொல்லுக்கு சிறு விதி என்பதாக சொல்லுவார். அவன் விதி, இவர் சிறு விதி என்பதாக நம்முடைய மணிவாசக பெருமானும் சொல்லுவார், வள்ளல் பெருமானும் சொல்லுவார் சிறு விதி என்பதாக. சிறு விதிக்கு ஆட்டுத்தலை கொடுத்த அந்த தன்மையை சொல்லுவார். இந்த விதி என்பதாக சொல்லக்கூடிய இந்த விதி என்பது பிரமன் இந்த உயிரை இந்த உயிர் இந்த மண்ணுலகத்திலே வருகின்ற பொழுது இவை இவையெல்லாம் இது அனுபவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்ட ஒரு தன்மையை வரையறையை அவன் கொடுக்கின்ற காரணத்தினாலே விதி என்பதாக சொன்னால் லா சட்டம் விதிமுறை நியதி அத்துணையும் அடங்கும். இது அத்துணையும் அடக்கிய நிலையிலே இது இவருக்கு விதிக்கப்பட்டது. ஒருத்தர் வந்து இந்த மண்ணுலகத்திலே பிறந்தார் என்பதாக சொன்னால் இந்த சமயத்திலே இந்த நாளிலே இப்படி இறக்க வேண்டும் என்பதை முடிவு செய்துவிட்டு தான் இந்த மண்ணுலகத்திற்கு வருகின்ற தன்மை விதி விதிக்கப்பட்டது. இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும், 40 வயசுனா 41வது வயதுல இத்தனை நாள்ல இவருக்கு அந்த சக்கரை வியாதி தலைமையில் வர வேண்டும் என்று முன்னாடியே விதிக்கப்பட்டது. அப்பப்ப வர்றது கிடையாது, நாம நினைத்து கொண்டு இருக்கிறோம் இப்பதான் வந்ததுன்னு சொல்லி இல்லை, முன்னேமே விதிக்கப்பட்ட காரணத்தினாலே இந்த விதி என்பதாக சொல்லக்கூடிய இந்த விதி ஆள் முன்னாடியே விதிக்கப்பட்டதாக அமைந்திருக்கும். ஆக இதை அன்னையரினால் பெருமான் மிக அற்புதமாக சொல்வார், இது விதிக்கப்பட்டது அத்துணையும், ஆனால் இதுல இருந்து எப்படி வெளியிலே வருவது என்பதற்கான ஒரு சிறப்பான ஒரு அலங்கார பாடல் ஒன்று சொல்லுவார். செயல்பட்டு அடிந்தது செந்தூர் பயல் பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே என்பதாக சொல்லுவார். இது அத்தனையும் விதிக்கப்பட்ட விதிகள் இதுதான் இதுதான் என்பதாக சொல்லி அத்தனையும் இந்த பிரம்மன் விதிக்க செய்த அந்த தன்மையை, இது அத்துணையும் இல்லை இதற்கு மேலான ஒரு பெருவாழ்வினை நான் கொடுக்கின்றேன் என்பதாக சொல்லி அத்துணையும் அழித்து மேலான நிலையை கொடுக்கின்ற காரணத்தினாலே மேலை விதி என்பதாக சொன்னார். இவன் விதி, ஆனால் இவருக்கு மேலாக அதை மாற்றி எழுதக்கூடிய சுப்ரீம் என்று சொல்லக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு உண்டு என்பதாக சொன்னால் சிவத்திற்கு உண்டு, கச்சூர் ஆலக்கோயில் பெருமானுக்கு உண்டு என்பதை நிலைநிறுத்தும் முகமாக விதி என்பதை மேலை விதி என்பதாக சொல்லி பெருமானை அழைத்த ஒரு சிறப்பான ஒரு தன்மையும். இரண்டாவதாக சொல்வார், அது விதியின் பயனாக இருந்தாலும் சரி வினையின் பயனாக இருந்தாலும் சரி, பெருமான் எப்படி முதல் முன்னிய நிலையிலே வினையை நீக்கிய தன்மையை மேலை விதி என்பதாக சொல்லி, இரண்டாவது அவருடைய அருளை துய்க்கின்ற தன்மையை வினையின் பயன் என்பதாக சொல்லுவார். இது மிக அற்புதமாக, இந்த வினையின் பயன் என்பது இந்த உயிருக்கு உரிய ஒரு பயன், அருள் நிலையிலே நிற்கின்ற ஒரு இன்ப நிலையை குறிப்பது. இந்த வினையின் பயன் என்பதை மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் திருக்கோவையாரிலே மிக அற்புதமாக காட்டுவார். இந்த திருக்கோவையார் என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கோவையாரிலே மொத்தம் 400 பாடல்கள் உண்டு, 400 பாடல்கள் திருக்கோவையார். இந்த 400 பாடல்கள் அருளை செய்த காட்டுவார் பணிவாசக பெருமான். ஆகவே இதுதான் வினையின் பயன். திருக்கோவையார் முதல் பாடல், கடைசி பாடல்.
Yeah.
இது இரண்டும் இணைகின்ற பொழுது கணிகை மணி வாசு செங்கல்பிராயப்பிள்ளை திருக்கோவையார் உரைநடை பகுதி என்பதாக சொல்லி உரைநடையாக திருக்கோவையாருக்கு எழுதியிருக்கின்ற அந்த பகுதியிலே பதிப்புரையிலே இந்த கருத்தினை மிக அற்புதமாக அமைக்கின்றார். இந்த முதல் பாடல் தொடங்குகின்ற சொல் திரு என்பதாக தொடங்குகின்றது. 400வது பாடல் முடிகின்ற பொழுது ஊதியம் என்பதாக முடிகின்றது. திருக்கோவையார் முதலிலே இருந்து இறுதி வரையிலும் அதை படிப்பதனுடைய பயன் என்ன விளையும் என்பதாக சொன்னால் திருவே ஊதியமாக விளையும் என்கின்ற அற்புதமான கருத்தினை விளக்குவதற்காக திரு என்பதாக தொடங்கி ஊதியம் என்பதாக முடிப்பு. இந்த உயிருக்கு எது விளைகின்றது என்பதாக சொன்னால் இந்த திருக்கோவையார் மூலமாக மணிவாசக பெருமான் திருவினை ஊதியமாக வழங்குகின்ற அந்த தன்மையைத்தான் வினையின் பயன் என்பதாக அமைக்கின்றார் சுந்தரபெருமான். இந்த வினையின் பயன் என்பதாக சொன்னால் இந்த உயிருக்கு எது ஊதியம் என்பதாக அமைக்கின்ற பொழுது திருவே ஊதியமாக இந்த உயிருக்கு விளையும். அப்படிப்பட்ட இடம்தான் கச்சூர் ஆலக்கோயில் என்கின்ற அற்புதமான அந்த கருத்தினை மேலே விதியே வினையின் பயனே பிறவார் புறமூன்று எரி செய்தார். இந்த முப்புறங்கள் எழுத்த அந்த தன்மையை முப்புறமாவது கும்மல காரியம் அப்புறம் எரித்தமை யார் அறிவாரே என்பதாக மந்திர வாக்கினை நினைவுபடுத்தி இந்த மூன்று புறங்கள் என்று சொல்லுவதும் மூன்று மலங்களை குறிக்கின்ற தன்மை ஆணவம் கண்பம் மாயை என்று சொல்லுகின்ற இந்த மூன்று மலங்களை எரித்த அந்த தன்மையை இந்த திருப்பாடலிலே நினைவுபடுத்தி காலை எழுந்து தொழுவார்தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா மாலை மதியே மலைமேல் மருந்தே அறவேன் அடியேன் என்பதாக அமைக்கின்றார் சுந்தரபெருமான் இந்த 5வது திருப்பாடலிலே. ஆக இது இந்த பதிகத்திலேயே மிக முக்கியமான திருப்பாடல். இந்த திருப்பாடல் நாம் பதிகத்தினுடைய முதல் திருப்பாடலுக்கு உள்ளே செல்லுகின்ற பொழுது அந்த கச்சூர் ஆலக்கோயில் அம்மானுடைய அந்த தன்மை விருந்திட்ட நாதராக விழுந்திருக்கிற அந்த பெருமான் வந்தது இவர்தான் என்பதாக அறிந்தவுடன் எடுத்ததாக சொல்வார் சேக்கிழார் பெருமான். முதுவாய் ஓரி என்று எடுத்து என்பதாக சொல்வார். ஆக எடுத்த பொழுது வெளிப்பட்ட சொல் எது என்பதாக பார்க்கின்ற பொழுது அதுதான் அந்த கருணை வெள்ளத்தினை தாங்கி வந்த சொல்லாக அமையும். வந்தது பெருமான் என்பதாக உணர்ந்தவுடன் எடுத்த வாக்கு இந்த முதுவாய் ஓரி என்று சொல்லக்கூடிய வாக்கு. மிக அற்புதமான இந்த வாக்கு செக்கிழார் பெருமானும் எடுத்துக் கொடுத்த வாக்காக அமைகின்றது. இந்த திருப்பாடலை நாம் பாடி அதிலே சில செய்திகளை சொல்லுவோம்.
என்பதாக சொல்லுவார். தமிழ்ல ஓரி என்பதாக சொன்னால் நரி.
இந்த காட்டிலே நரி அது ஊளையிட்டு கத்துகின்ற அந்த அந்த வாக்கினை முதலாவதாக எடுக்கின்றார். முதுவாய் பிளந்த அந்த வாயினை உடைய அந்த நரியானது ஓரி கதற என்பதாக சொல்லுவார். இங்கே முதுவாய் ஓரி கதற என்பதாக எடுக்கின்ற பொழுது வந்தது பெருமான் தானே, பெருமானுடைய திருவடியை நான் பற்றாமல் விட்டுவிட்டேனே என்பதாக சொல்லி கதறிய ஒரு தன்மையை முதலாவதாக முதுவாய் ஓரி கதற, அந்த கதறுகின்ற தன்மை விட்டது வந்த பெருமானுடைய திருவடியை பற்றாமல் விட்டேனே என்பதாக சொல்லி தம்மானை அறியாத சாதியார் உளரே அங்கே எடுத்தார் இல்லையா, அந்த கதறல் இந்த இடத்திலே நாம் முதுவாய் ஓரி கதற. நீத்தல் விண்ணப்பம் பாடல் 15.
தன்மையும் எளிவந்த அந்த தன்மையையும்
என்ன என்று சொல்வது என்பதாக சொல்லி வியந்த அந்த குறிப்பினை இங்கே குறிப்பிடுவார். ஆக முதுவாய் ஓரி என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பாடலை பெருமானுடைய அந்த எளிவந்த கருணையினுடைய சிறப்பினை இங்கே வைப்பதும், வந்தது பெருமான் என்கின்ற அந்த தன்மையிலே அவருடைய திருவடியை பற்றாமல் விட்டுவிட்டேனே என்பதற்காக கதறுகின்ற தன்மையையும் இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பாக வைக்கிறார் என்பதாக அமைத்து, இந்த வேலை விதியே என்பதாக சொல்லக்கூடிய இந்த திருப்பாடல் நாம் ஒரு திருவாசக திருப்பாடலை சிந்திக்க விட்டுவிட்டோம். செத்திலா 10:5 திருப்பாடலிலே மணிவாசக பெருமான் இந்த மேலை விதி பற்றி மிக அற்புதமாக சொல்லுவார். 23 திருப்பதிகம் 5 சம்பந்தர், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை நாவுக்கரசர். மணிவாசகருக்கு என்ன வருதுன்னு மாண்பிக்க
Yeah.
இலர், பாவம் இலர், திருஞான சம்பந்த பெருமானுடைய புதுமான வாக்கு. இந்த அச்சம் என்பதுன்ற அந்த தன்மைக்கு, இந்த உயிருக்குரிய அச்சத்தை நீக்குகின்ற அந்த தன்மையை அச்சம் இல்லா கச்சூர் வடவால் ஆலக்கோயில் அம்மானே, எப்பொழுது இந்த பிச்சைக்காக அவர் சென்ற பொழுதினை அகச்சான்றாக இங்கே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அமைக்கின்றார். இது அகச்சான்று. உச்சி வேளையிலே சென்று ஒவ்வொரு வீடாக அவர் உச்சி பொழுது, நடுப்பகல், நடுப்பகலிலே அந்த வெயில் கொடுமை அத்துணையும் அதை எண்ணி பார்க்கின்ற பொழுது பெருமான் அந்த திருப்பாதம் நோவ சென்று என்பதாக சொல்லி சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக அமைப்பார். அப்படி ஒவ்வொரு வீடாக சென்று உச்சி பொழுதிலே, உச்சி பொழுது நடுப்பகல், அற்புதமாக போன முறை சிந்தித்த பொழுது கணேஷ் அவர்கள் சொன்னார், இந்த உச்சி பொழுதுதான் சுந்தரருக்கு உகந்த பொழுதாக அமைகின்றது. ஒன்று, தூது அவர் அனுப்பியது நடு ராத்திரி, நடு இரவு. ஒன்னு நடு இரவுல அனுப்புவார், இல்லைன்னா நடுப்பகல்ல அனுப்புறார். ஆக சுந்தரமூர்த்தி நாயனார் ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஒன்று நடுப்பகல், இன்னொன்று நடு இரவு. தூது நடு இரவில் நடந்தது. இந்த இறந்திட்ட இந்த நிலை நடு பகலிலே நடந்த செய்தியாக தன்னுடைய அகச்சான்றாக குறிப்பிடுகின்ற ஒரு
அகச்சான்று பெற்று
பாடிய நேரமும் அதுதான் சூடியும் இந்தடப்பண், அது அந்த பொழுதிற்குரிய அந்த பண்ணாக அமைக்கின்ற அந்த சிறப்பும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சிறப்பாக அமைத்து, கழலும் சிலம்பும் இரண்டும் வந்த திருவடியாக அந்த திருவடியினுடைய தன்மையை மிக அற்புதமாக அமைப்பார். நாதமும் பிந்துவும் கலந்த அந்த தன்மை இங்கே மிக அற்புதமாக, கச்சேர் அறவு ஒன்று அறையில் அசைத்து, அவருடைய அறையிலே அசைத்து இருக்கின்ற, அறையிலே போட்டு இருக்கின்ற அந்த நிலை, அது அறவு பாம்பை அணிந்திருக்கின்ற தன்மையும், கழலும் சிலம்பும், கடல் பெருமானுக்குரிய தன்மை, சிலம்பு அம்மைக்குரிய திருவடி, இரண்டும் பெருமானுடைய அந்த கருணையை குறிக்கின்ற முகமாக, கடலும் சிலம்பும் கழிக்க பலிக்கு என்று உச்சம் போது ஊரூர் திரிய கண்டால் அடியார் உருகாரே என்பதாக சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் உருகிய அந்த தன்மை, உச்சி பொழுதிலே உருகிய நிலையை காட்டுகின்ற அந்த தன்மையை இச்சை அறியோம் என்பதாக இங்கே சொல்லுவார். பெருமானுடைய இச்சை நாம் அறிய மாட்டோம். சுந்தரமூர்த்தி நாயனாரை பொறுத்தவரையிலும் இதை தெள்ள தெளிவாக பல இடங்களிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய இலக்கணமாகவும் சொல்லுவார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகவும் திருவும் புணர்ப்பானை, பின்ன என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர படிப்பானை, இன்ன தன்மை என்று அறிய ஒண்ணா எம்மானை என்பதாக சொல்லி நிறுத்துகின்ற அந்த வாக்குதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு முழுவதும் நாம் வைத்து எண்ண வேண்டிய ஒரு திருவாக்கு அது. பெருமானுடைய இச்சை அறியோம் யாம் என்பதாக இங்கே சொன்னதும் அதே பொருளிலே நாம் எடுத்துக்கொண்டு, எங்கள் பெருமான் ஏழேல் பிறப்பும் இணையாழ்வாய், மீளா அடிமை என்று பின்னே நிறுத்துகின்றதற்கு ஆதாரமாக இங்கே ஏழேல் பிறப்பும் என்பதாக முன்னமையே ஒரு சீட்டினை அனுப்பி வைத்தார் பெருமானிடத்திலே. பின்னே வரப்போகின்ற பதிகத்திற்குரிய ஒரு சீட்டாக இது அமைகின்றது. ஏழேல் பிறப்பும் இணையாழ்வாய், அச்சமில்லா கச்சூர் வடபால் ஆலக்கோயில் அம்மானே என்பதாக சொல்லி மிக அற்புதமாக அந்த திருப்பதியத்தினுடைய கருத்தினை ஆலக்கோயில் அம்மானே என்பதாக திருத்துவார். மூன்றாவது திருப்பாடலிலே கச்சூர் ஆலக்கோயிலினுடைய சிறப்பை மிக அற்புதமாக காட்டுகின்ற திருப்பாடல் இது. Yeah. கட்டுரைத்த அம்மானே. கல்லால் மரத்தின் அடியிலே நின்ற அந்த தன்மையை ஆலக்கோயில் அந்த தன்மையினாக வைத்து காட்டுகின்ற ஒரு அற்புத நிலை. சாலக்கோயில் உள நின் கோயில் அவை என் தலைமேற் கொண்டாடி என்பதாக சொல்லுகின்ற சுந்தரமூர்த்தி நாயனார், பெருமானுடைய திருக்கோயில்கள் பல திருக்கோயில்கள் உண்டு, அத்தனை திருக்கோயில்களிலேயும் தலைமேல் வைத்து கொண்டாடுகின்ற அந்த தன்மை என்பதாக சொல்லுகின்ற பொழுது உச்சி கூப்பிய கையினர் என்பதாக சொல்வார் யாரு? திருமுறாட்டுப்படி நக்கீர தேவனே. அப்படி பெருமானை முன்னே வழிபடுகின்ற தன்மையையும் உச்சியிலே வைத்து வழிபடுகின்ற தன்மையையும் இரண்டையும் இணைத்து காட்டுகின்ற தன்மைதான் இந்த உச்சி கூப்பிய கையினர் என்பதாக சொல்லுகின்ற முகம். அப்படி பெருமானை திருக்கோயிலே இருக்கின்ற பெருமானை வெளியிலேயும் உள்ளேயும் வைத்து வழிபடுகின்ற அந்த தன்மையை தலைமேற் கொண்டாடி என்பதாக சொல்லி ஒவ்வொரு திருப்பதியிலேயும் அவர் வணங்கிய அந்த தன்மையை சொல்லி மாலை தீர்ந்தேன். மாலை என்பது இங்கே மயக்கம் என்பதை குறிக்கும். வினையும் துறந்தேன். மயக்கம் வினை இந்த இரண்டும் திருக்கோயில் வழிபாட்டின் மூலமாக நீங்கும் என்கின்ற அந்த வழிபாட்டினுடைய சிறப்பை இங்கே வைத்து இந்த கச்சூரால கோயிலுக்கு மூன்று சிறப்பினை காட்டுவார். ஒன்று கோலக்கோயில், இரண்டாவது குறையா கோயில், மூன்றாவது குளிர்பூங்கோயில். கச்சூரால கோயில் வடபால் இருக்கின்ற இந்த கச்சூரால கோயிலை சொல்லுகின்ற பொழுது கோலக்கோயில், கோலம் என்பது அழகு என்ற பொருளிலே அமைத்து இந்த திருக்கோயில் அழகுடைய திருக்கோயில் என்கின்ற முதல் நிலையை காட்டுகின்ற நிலை. இரண்டாவது குறையா கோயில், எது அங்கே கொடுக்கப்படுகின்றது, எது குறையாமல் இருக்கின்றது? மான்மிகை இல்ல எது குறையா கோயில் விருந்து விருந்துட்ட நாதரா, எது குறையாது? பெருமானுடைய திருவருள். இங்கே எத்தனை எத்தனை அடியார்கள் எத்தனை எத்தனை ஆன்மாக்களும் சென்று வழிபட்டாலும் எடுக்க எடுக்க குறையாதது எது என்பதாக சொன்னால் அது ஒன்று, செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்பதாக சொல்வார் ஞானசம்பந்த பெருமாள். அப்படி அந்த திருவாகிய அந்த செல்வத்தை குறையாமல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஊர் கச்சூரால கோயில். மூன்றாவது குளிர்பூங்கோயில். இந்த குளிர்பூங்கோயில் என்பதாக சொல்லுகின்ற போது கோலம் அழகு, குறையாதது திரு, குளிர்ச்சி எது என்பதாக பார்த்தால் பெருமான் இன்பத்தை வழங்குகின்ற தன்மையை குளிர்ச்சி என்கின்ற அமைப்பிலே வைத்து மூன்றையும் சிறப்பாக கோலக்கோயில், குறையா கோயில், குளிர்பூங்கோயில், இன்பமே என்னுடைய அன்பு என்பதாக சொல்வார் மணிவாசக பெருமான். அப்படி இன்ப நிலை, திருவருள் நிலை, அழகு நிலை என்பதாகிய மூன்றினையும் இணைத்து காட்டுகின்ற ஒரு ஊர்தான் கச்சூர் ஆலக்கோயில் என்ற ஊர். இந்த கச்சூர் ஆலக்கோயிலுடைய மூன்று சிறப்பினையும் இணைத்து காணுகின்ற ஒரு திருப்பாடல் தான் இந்த சாலக்கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பாடல் என்பதாக அமைத்து அறத்தை உரைத்த இடமாக அதை காட்டுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். புலனை இன்னும் கூறுங்க பாடல்.
அஞ்சே நருள். புறையா கோயில், குளிர்பூங் கோயிலாக விளங்குகின்ற கச்சூர், படபாலை, ஆலக்கோயில், கல்லால் நிழற்கீழ் அறங்கட்டுரைத்த அம்மானே என்பதாக சொல்லுகின்ற மூன்றாவது திருப்பாடல். நான்காவது திருப்பாடல் விடையும் கொடியும் சடையும் காட்டுகின்ற திருப்பாடல்.
Guru Vanu, Venkatum Guru Vanu.
விடை கொடி கடை. ஆறாவது திருப்பாடல் பிறவாய் இரவாய் பேணாய் மூவாய். மூவாய், பெற்றம் ஏறி பேய்சூழ்தல் துறவாய், மரவாய் சுடுகாடு என்றும் இடமா கொண்டு நடமாடி ஒருவாய் தலையில் பழினி கொள்ள கண்டால் அடியார் உருகாரே, அறவே ஒழியாய் கச்சூர் வடவால் ஆலக்கோயில் அம்மானே என்பதாக நிறுத்தி ஏழாவது திருப்பாடலிலே பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதுவும் பொருளாக கொள்ளுகின்ற தன்மையை காட்டுகின்ற திருப்பாடல் ஏழாவது.
Come on, come on, come on.
திருப்பாடலிலே மையார் தடங்கன் மடந்தை என்பதாக குறிப்பிட்ட அந்த திருப்பாடல் திருவம்பாவை திருப்பாடலிலே மணிவாசகர் பெருமான் மையார் தடங்கன் மடந்தை அப்படியே எடுத்து ஆளுகின்ற இடம் இந்த இடம். எட்டாவது திருப்பாடலிலே குறிப்பிடுவது ஊனினை பெருக்கி உன்னை நினையாது ஒழிந்தேன் என்பதாக சொல்லுவார். அப்ப என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை உயித்து உணர வைக்கின்ற இடம் இந்த இடம். ஊனை பெருக்கி உன்னை நினையாது ஒழிந்தேன் என்பதாக சொன்னால் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதாக சொன்னால் ஊனினை உருக்கி உள்ளளிப்பெருக்கிறது. அதற்கு நேராக செய்த தன்மை ஊனினை பெருக்கிய நிலை. ஊனினை பெருக்கக்கூடாது, ஊனினை உருக்குகின்ற நிலையை ஊனினை உருக்கி உள்ளொடி பெருக்கி என்பதாகிய அந்த தன்மையை உயித்து உணர வைக்கின்ற ஒரு இடமாக எடுத்துக்கொண்டு ஆடை தோலாய் ஞான கண்ணாய் என்பதாக சொல்லுவார் இங்கே பெருமானை. ஞான கண் என்பதாக சொல்லுகின்ற பொழுது வழிபாடு என்பதாக அமைக்கின்ற பொழுது பெருமானை உள்முகமாக அகக்கண் அக வழிபாடாக அமைக்கின்ற அந்த தன்மையை கச்சூர் ஆலக்கோயில் பெருமானை தன்னுடைய அகத்திலே வைத்து அந்த ஞான கண் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே முகத்தில் கண் கொன்று காண்கின்ற மூடகால் அகத்தில் கண் கொன்று காண்பதுவே ஆனந்தம் என்ற பெற்ற தன்னுடைய அந்த நிலையை சுந்தரமூர்த்தி நாயனார் ஞான கண்ணாய் என்பதாக அமைத்து உள்ளே வழிபட்ட அக வழிபாட்டு தன்மையை குறிப்பிடுகின்ற ஒரு தன்மைதான் ஞான கண்ணாய் ஆலக்கோயில் அம்மானே என்பதாக சொல்வார். ஒன்பதாவது திருப்பாடல் நயமான திருப்பாடல் ஒன்பதாவது. ஒரு முறையாக காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரிட்டு உனை ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க அற்புதமாக சொல்வார். காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரிட்டு உனை ஏத்தி முனிவாச பெருமான் என்ன சொல்றார்? காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரிடுதல் என்ன பாடல் ஞாபகம்? திருச்சதகத்தில் சொல்றாரு இல்லையா, மலரிட்டு முட்டாது இறஞ்சேன் சொல்லுவார். தொழுது தூமலர் தூவி யாரு அழுது காமுற்று அரட்டுகின்றாரு. இத்துணை அடியார்கள் இப்படி வழிபாடு என்பதாக சொல்லுகின்ற போது அந்த வழிபாட்டினை முட்டாது இறஞ்சின்னு சொல்லுவார். அதுதான் அங்கே சிறப்பு. அடியார்கள் எல்லாம் இப்படி பெருமான் மீது பித்து கொண்டு அடியார்கள் இருக்க இவர் இறங்கி வந்து பிச்சை எடுப்பது அழகா என்பதாக கேட்டு நயமாக நிறுத்துகின்ற இடம், போதக் கண்டேன் உன்னை மறவேன், உமையாள் கனவா என ஆழ்வாய், ஆதர் பழனிக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே என்பதாக அமைத்து இந்த பதிகத்தினுடைய மகுடமாக வைக்கின்ற திருப்பாடல் இந்த 10வது திருப்பாடல். மிக அற்புதமாக அருளி செய்கின்ற திருப்பாடல். நம்முடைய நம்பியாளுடன்
திருக்கச்சியேகமோ எட்டாவது பாடல். தூயானை தூய
பேச்சினை தந்ததாக இரண்டாவது திருப்பாடல் தான். இரண்டாவது திருப்பாடலிலே வண்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார் என்பதாக சொன்ன அதுதான் பெருவாழ்வு, அவருக்கு பெருமான் கொடுத்ததாக. ஏன் என்பதாக சொன்னால், எல்லா நிலைகளிலேயும் பெருமானிடத்திலே உரிமையோடு பேசுகின்ற அந்த முறைமை முதலிலே இருந்து பெருமானுக்கு பித்தா என்பதாக தொடங்கியதிலே இருந்து அவருக்கு இருந்த அந்த உரிமை பெருமானிடத்திலே, அந்த உரிமையினுடைய எல்லை திருவொற்றியூர் திருப்பதியத்திலே மகத்தீர் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய் என்பதாக பெருமானிடத்திலே முறையிடுகின்ற அந்த தன்மை, அந்த உரிமையை, அதை வாழ்வாக பெருமான் தமக்கு தந்ததாக நாம் அமைத்துக் கொண்டோம். அது வண்தொண்டன் என்பதோர் வாழ்வுதான் அவருக்கு கிடைத்த பெருவாழ்வு.
ஒரு சந்தேகம், ஒரு பாட்டிலையும் ஒரு பதிகத்திலையும் கடைசி பாட்டுல வந்து ஞான சம்பந்தன் சொல் பாடி ஆட கெடும் பாவம் அப்படி இருக்குது இல்லையா, அதுவும் ஞான சம்பந்தரே பாடினதா இல்ல
பின்னால்? திருக்கடைக்காப்பு என்பதாக அந்த பதிகத்திற்கு பெயர். கடைக்காப்பு என்பதாக சொன்னால், கடைசியிலே சொன்னது யார் என்பதை அந்த பாடலிலே குறிப்பிடுகின்ற அந்த முறைக்கு திருக்கடைக்காப்பு என்பதாக. அது ஞானசம்பந்தனுடைய